கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 31.
இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய தத்துவ ஞானாச்சிரியராகிய மெய்கண்ட தேவருடைய திருவடிகளை உச்சிமேல் சூட்டி உவக்கின்றேன். சைவ சித்தாந்த அறிவினை நமக்கு அறிமுகம் செய்து வைத்து விளக்கம் செய்த உண்மை விளக்கம் என்கின்ற நூலினுடைய ஆசிரியர் மனவாசகங்கடந்த தேவரின் பாதார விந்தங்களை மனதிருத்தி பணிகின்றேன். அந்த நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டிய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் திருவடிகளை போற்றி மகிழ்கின்றேன். தற்போது நாம் படித்து கொண்டிருக்கிற நூல் திருவருட்பயன் என்பதாகும். அந்த நூலை இயற்றிய உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகளையும் நாம் எல்லோருமாக போற்றி பணிந்து மகிழ்கின்றோம். உமாபதி சிவாச்சாரியார் தில்லைவாழ் அந்தணர்களில் ஒருவரானவர் என்பதையும் அந்த கிரியா நிலையிலே இருந்து தன்னுடைய ஞான குருவாகிய மறைஞான சம்பந்தரை சந்தித்த பின்பு உயர்ச்சி பெறுகிறார் என்பதையும் சித்தாந்த நூல்களிலே 14 நூல்களை ஆக்கி சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகிற அந்த நூல் தொகுதியை ஆக்கியவர் என்பதையும் இறைவனாலே அங்கீகரிக்கப்பட்டு வெற்றான் சாம்பானுக்கும் முள்ளிச்செடிக்கும் முத்தி கொடுத்தவர் என்பதையும் ஏறாமல் தடைப்பட்ட கொடியை கொடிக்கவி பாடி ஏற்றியவர் என்பதையும் நாம் படித்து மகிழ்ந்தோம். அவராலே இயற்றப்பட்ட நூல்தான் திருவருட்பயன். நெக்குஞ்சரக்கன்று நன்னிற்கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற அந்த காப்பிச் செய்யலோடு நூலை அவர் ஆரம்பிக்கிறார். குரல் வெண்பா வடிவிலே இந்த நூல் ஆக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவரை பின்பற்றி 10 அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்களையும் வைத்து 100 குறள்களை அமைத்து உண்மை விளக்கத்திற்கு அடுத்தபடியாக எளிமையான முறையில் சைவ சித்தாந்தத்தை அவர் விளக்கம் செய்திருக்கிறார். அவருடைய அந்த அரிய நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் இயற்றிய உரையினை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் திருவடியையும் போற்றி மகிழ்கின்றோம். இந்த நூலின் முதல் பகுதி திருவருள் என்றும் அடுத்த பகுதி பயன் என்றும் பிரிக்கப்படுவதாக உரையாசிரியர் சொல்லுகிறார். அந்த திருவருள் என்பதை விளக்கம் செய்கிற பகுதியிலே 3 அதிகாரங்கள் உள்பொருளை விளக்கம் செய்கின்றன. சைவ சித்தாந்திகளை பொறுத்தளவிலே உள்பொருள் 3 என்று அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். பதி, பசு, பாசம் என்று அந்த 3 உள்பொருள்களுக்கும் பெயரிடுகிறார்கள். காரணத்தோடு பெயரிடுகிறார்கள். பதி என்கின்ற அந்த வார்த்தை இறைவனை குறிப்பது, பசு என்கின்ற வார்த்தை ஆன்மாவை குறிப்பது, பாசம் என்கின்ற வார்த்தை மலத்தை குறிப்பது. பசு பதி என்ற சொல்லுக்கு பொருள் தலைவன் என்பதாகும். இந்த உலகின் தலைவனாக இறைவன் விளங்குகிற காரணத்தினால் மற்றைய உள்பொருள்களையும் இயக்குவிக்கிற காரணத்தினால் அவன் பதி என்று சொல்லப்படுகிறான். அடுத்ததாக வருகிற ஆன்மா மலத்தினால் கட்டுண்டு கிடப்பதால் கட்டுண்டு நிற்கிற பசுவோடு ஒப்பிட்டு அதற்கு பசு என்று பெயரிடப்படுகிறது. 3வதாகிய மலம் ஆன்மாவை கட்டி நிற்கிறபடியால் பாசம் என்று சொல்லப்படுகிறது. பாசம் என்ற வார்த்தைக்கு கயிறு என்பது பொதுவான பொருள். இதிலே பதி என்பது 1 எங்கும் என்றும் விளங்குவது, பசு என்பது எண்ணில்லாத அளவினை கொண்டது, பாசம் என்பது மூன்றாக வகுக்கப்படுகிறது. ஆணவம், கண்மம், மாயை என்று மூன்றாக வகுக்கப்படுகிறது. இவற்றிலே பதி முற்றறிவு பொருள். அதனாலே அது எல்லாவற்றையும் அறியும், எல்லாவற்றையும் செய்யும் என்கின்ற ஆற்றலை கொண்டது, பெண் குணங்களை கொண்டது. அந்த எண்குணங்களிலே ஒன்ற பெருங்கருணை என்பது அதனுடைய மிக முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவதாகிய பசு அறிவுள் பொருளாகத்தான் அதுவும் கருதப்படுகிறது. ஆனால் அது சிற்றறிவு கொண்ட பொருளாக இருக்கிறது. மலத்தின் வயப்பட்டு கட்டுண்டு கிடக்கும் வரைக்கும் அது சிற்றறிவு பொருளாகவும், பிறகு மெல்ல மெல்ல வளர்ச்சி பெற்று இறைவனை சாருகிற பொழுது அதுவும் பேரறிவு பொருளாகவும் மாற்றமுறுகிறது, வியாபக அறிவை பெற்றுக்கொள்கிறது முத்தி நிலையிலே என்று அதனையும் நாம் காணுகிறோம். அடுத்ததான பாசம் என்று சொல்லப்படுவது அறிவில் பொருள் என்று சொல்லப்படுகிறது. அது தானாக நினைந்து செயல்படக்கூடிய ஆற்றல் அதற்கு இல்லை. அறிவுள் பொருளுக்கான அடையாளமாக நாம் மூன்று சக்திகள் இருக்க வேண்டும் அறிவுள்ள பொருள் ஒன்றுக்கு என்பதை நாம் படித்தோம். அந்த சக்திகளுக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று பெயரிட்டிருக்கின்றனர். இச்சாசக்தி என்பது விருப்பம், கிரியை என்பது செயல், ஞானம் என்பது அறிவு. எந்த ஒரு பொருளுக்கு அறிவும் செயலும் விருப்பும் இருக்கிறதோ அந்த பொருள் அறிவு பொருளாக கருதப்படும். அந்த வகையிலே பதியும் பசுவும் அறிவு பொருளாக கருதப்படுகின்றன. பாசத்துக்கு அந்த மூன்றும் இல்லாதபடியால் அது அறிவில் பொருளாக கருதப்படுகிறது. இந்த மூன்றிலே முதல் அதிகாரத்திலே பசுப்பொருளை உமாவதி சிவாச்சாரியார் விளக்கம் செய்கிறார். அதனாலே அந்த அதிகாரத்துக்கு பதி முது நிலை என்று பெயரிடுகிறார். அந்த அதிகாரத்திலே இறை பற்றிய பல செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொண்டோம். இரண்டாவதாக ஆன்மாக்கள் பற்றிய செய்தியை, அதாவது பசுக்கள் பற்றிய செய்திகளை சொல்லுகிறார். அதனாலே அதற்கு உயிரவை நிலை என்று பெயரிடுகிறார். ஆன்மா, உயிர் என்பவை எல்லாம் புத்தகத்துள்ள சொற்கள். ஆகவே அந்த உயிர் அவை என்ற சொற்களினாலே உயிரினுடைய பன்மைத்தன்மையையும் அவர் நமக்கு உணர்த்துகிறார். மூன்றாவதாக நாம் இப்போது படித்து கொண்டிருக்கிற அதிகாரம் இருள்மல நிலை என்கின்றதாக அமைகிறது. இருள்மலம் என்பது ஆணவத்தை குறிக்கின்ற சொல். இந்த மூன்று மலங்களுக்குள்ளே ஆணவ மலம்தான் மூலமலமாக கருதப்படுகிறது. அந்த ஆணவ மலத்தின் பிடிப்பின் காரணமாகத்தான் கண்மமும் மாயையும் ஆன்மாவை வந்து பொருந்துகின்றன. ஆனால் இம்மூன்றும் என்றைக்கும் உள்பொருளாகவே கருதப்படுகிறது. ஆணவத்தினாலே விளைந்ததல்ல கண்மம், அதனாலே விளைந்ததல்ல மாயை. ஏற்கனவே உள்பொருளாக இருக்கிற கண்மமும் மாயையும் ஆணவத்தின் காரணமாக ஆன்மாவை வந்து சார்கின்றன என்கின்ற அந்த உண்மையை நமக்கு உணர்த்துவதற்காக ஆணவத்தினுடைய முக்கியத்துவம் கருதி அதனுடைய பெயரை இந்த அதிகாரத்துக்கு இடுகிறார். இருள் மல நிலை என்று அதற்கு பெயரிடுகிறார். ஆணவத்தின் பெயரிடப்பட்டாலும் இந்த அதிகாரத்திலே கண்மம் மாயை என்பவையும் விளக்கம் செய்யப்படுகின்றன. இதிலே நாங்கள் 9வது குறள் வரையும் படித்திருக்கிறோம். ஆணவத்தின் பயப்பட்ட உயிரை மீட்டெடுக்க வேண்டும் என்று இறைவன் கருணை செய்கிறான். கடந்த 2 வகுப்பிலே அதை மேலோட்டமாக நான் சொல்கிறேன். தத்துவ அடிப்படைகளை நீ உங்கள் விளக்கத்திற்காக மேலோட்டமாக நான் சொல்கிறேன் என்று சொல்லி இதை சொல்லி வருகிறேன். அதை நாங்கள் நூலிலே இனி வாசிக்கிற பொழுது அது பற்றிய மேலதிகமான செய்திகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடிப்படை தெரிந்தால்தான் அதற்குள்ளே நாம் போக முடியும் என்பதால் புதிய மாணவர்களும் இருக்கிற காரணத்தினாலே மாயையினுடைய விவரங்கள் சொல்லி வருகிறேன். ஆன்மா மலவயப்படுகிறது. அந்த மலவயப்பட்ட காரணத்தினாலே அதற்கு விருப்பு வெறுப்பு என்கின்ற கண்மம் உருவாகிறது. அந்த கண்ம உருவாக்கத்தினாலே அது அந்த கண்மத்தை கழிப்பதற்காக தோன்ற வேண்டி இருக்கிறது. அப்படி கண்மத்தை கழிக்கிற பொழுதே அது பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு மெல்ல 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 ஆணவத்தினுடைய வலியை கெடச் செய்கிறது. அப்படி ஆணவத்தினுடைய வலி முற்றாக கெடுகிற பொழுது அது முத்தி நிலை உருகிறது என்பதுதான் சித்தாந்தம் சொல்லுகிற செய்தி. ஆகவே அது முதலிலே இருள் வயப்பட்ட ஆணவத்தின் வயப்பட்டு முற்றும் தன்னுடைய ஆற்றல்களை இழந்து நிற்கிற நிலையை கேவல நிலை என்றும், பிறகு மாயைக்கு உட்பட்டு அது இயங்கத் தொடங்குகிற நிலையை சகல நிலை என்றும், பிறகு அனுபவத்தின் காரணமாக ஆணவத்தின் வலிகெடுத்து இறையோடு சேருகிற நிலையை சுத்த நிலை என்றும் சைவ சித்தாந்தம் சொல்லும் என்பதை சொல்லியிருக்கிறேன். இந்த மூன்று நிலையும் உருவதற்கு ஆன்மா செயல்பட வேண்டி இருக்கிறது. எப்பொழுது ஒரு வினையை ஆன்மா செய்துவிட்டதோ அதனுடைய அனுபவம் அதை வந்து சார வேண்டும். அது சாருவதற்கு மாயை துணை செய்கிறது. இங்கேதான் மாயை என்ற மலம் நமக்கு அறிமுகமாகிறது. அந்த மாயையிலே இருந்து ஆன்மா பெற்றுக்கொள்கிற விவரங்களைத்தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். சடமாக கிடக்கிற உயிரை, ஆணவத்தின் பயப்பட்டு சடமாக கிடக்கிற உயிரை கண்ம அனுபவங்களுக்கு ஏற்ப மாற்ற வேண்டி இருக்கிறபடியால் முதலிலே இறைவன் மாயைக்குள்ளே சக்தியினுடைய கலப்பாலே தான் இறங்கி வருகிறான் என்ற செய்தியை படித்தோம். அப்படி வருகிறவதற்கு மாயைக்குள்ளே இறைவன் இறங்குகிற தன்மையை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு வகுப்பாசிரியர் போல வகுப்புக்குள்ளே ஆசிரியர் வந்தால்தான் மாணவர்களை நெறி செய்ய முடியும். அதற்கு ஆனால் வகுப்புக்குள்ளே மாணவர்களோடு ஒருவராக அவர் இருக்க முடியாது. அவருக்கு தனித்த ஒரு இடம் வேண்டும் என்பதை நாங்கள் சென்ற முதலை பார்த்தோம். அந்த இடமாக மாயையினுடைய ஒரு பகுதி ஒதுக்கப்படுகிறது. மாயை சுத்தமாயை அசுத்தமாயை என்று இரு கூறுகளாக, அல்லது சுத்தமாயை சுத்தாசுத்தமாயை அசுத்தமாயை என்று மூன்று கூறுகளாக பிரிக்கப்படுவதாக சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. சுத்தாசுத்தமாயையும் அசுத்தமாயையும் பொதுப்படச் சொல்கிற பொழுது அசுத்தமாயை என்று சொல்லிவிடுவார்கள். பிரித்து சொல்கிற பொழுது, அதனுடைய தத்துவ தோற்றங்களுக்காக பிரித்து சொல்கிற பொழுது இந்த மூன்று நிலை சொல்லப்படுகிறது. மாயை மூன்றாக சொல்லப்பட்டாலும் அவை மூன்று பொருள்கள் அல்ல, ஒரே பொருள் என்பதை நாம் விளங்குவதற்காக அந்த குண்டுமணி என்ற உதாரணத்தை பார்த்தோம். குண்டுமணியினுடைய ஒரு பகுதி கருப்பாகவும் இன்னொரு பகுதி சிவப்பாகவும் இருப்பது போல மாயையினுடைய மாயை என்ற ஒரே பொருளினுடைய ஒரு கூறு சுத்த மாயையாக இருக்கிறது. அந்த சுத்த மாயைக்குள்ளே இறைவன் சக்தி கலப்பினாலே இறங்கி வருகிறான். அவன் வருகிற பொழுது ஐந்து தத்துவங்கள் அவனுடைய வருகைக்காக ஒதுக்கப்படுகிறது. அதிலே முதல் தத்துவமாக சிவ தத்துவம் அல்லது நாத தத்துவம், இரண்டாவது தத்துவமாக சக்தி தத்துவம் அல்லது விந்து தத்துவம் என்று அந்த இரண்டு தத்துவங்களும் பேசப்படுகின்றன. இவையெல்லாம் என்னென்ன கலப்பிலே வருகிறது என்ற விவரத்தை நாங்கள் இனி புஸ்தகத்திலே படிக்கிற பொழுது படித்துக் கொள்வோம். ஞானாசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி இவையினுடைய கலப்பினாலே தான் இந்த இறக்கங்கள் நிகழ்கின்றன. நாத தத்துவம், விந்து தத்துவம் என்பவை தோன்றிய பிறகு சாதாக்கியம் என்கின்ற தத்துவம் தோன்றுகிறது. அந்த சாதாக்கிய தத்துவத்தை தான் நாங்கள் லிங்கம், லிங்க வழிபாடு என்று சொல்லுகிறோம். அதுவரைக்கும் அதற்கு முன்னிருந்த இரண்டு தத்துவங்களும் அருவமாகவும், சாதாக்கியம் அரு உருவமாகவும், இனி வரப்போகிற ரெண்டும் உருவமாகவும் கருதப்படுகின்றன. சாதாக்கிய தத்துவத்திற்கு பின்பாக ஈஸ்வர தத்துவம் என்கின்ற தோன்றுகிறது. அந்த ஈஸ்வர தத்துவம் தோன்றிய பின்பு அதற்கு பிறகு சுத்தமாயை என்கின்ற தத்துவம் தோன்றுகிறது. அதிலேதான் மால், அயன், ருத்ரன் என்கின்ற மூவரையும் நாம் தரிசிக்கிறோம். இதுதான் சிவதத்துவம் தோன்றுகிற முறை. சுத்தமாயிலே ஐந்து தத்துவங்கள் நாதம், விந்து, சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்கின்ற ஐந்து தத்துவங்கள் தோன்றுகின்றன. இது தோன்றிய பிறகு இதற்கு மேலே இறைவன் இறங்க முடியாது. இந்த ஐந்து இடத்தில் நின்று கொண்டு இறைவன் சில காரியங்களை ஆன்மாக்களுக்கு உபகரிக்கப் போகிறான். இந்த சுத்தமாயையிலே இந்த ஐந்து தத்துவங்களோடு சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்பவை தோன்றுகின்றன. சொற்பிரபஞ்சம் என்பது மந்திரம் பதம் வண்ணம் என்று மூன்றாக பிரியும். வண்ணம் என்பது அட்சரங்கள், பதம் என்பது அட்சரங்களினுடைய கூட்டு, மந்திரம் என்பது பதங்களினுடைய கூட்டு. இதிலே அட்சரங்கள் 51 என்றும் பதங்கள் 81 என்றும் மந்திரங்கள் அதனுடைய எண்ணிக்கை சொல்லுவார்கள். மந்திரங்கள் இத்தனை என்றும் வகுக்கிறார்கள்.
11
என்றும் வகுக்கிறார்கள். அதுபோல பொருட்பிரபஞ்சத்திலே தத்துவம் கலை புவனம் என்று அது மூன்றாக பிரிகிறது. இந்த ஆறுக்கும் அத்துவாக்கள் என்று பெயர். இந்த அத்துவாக்கள் வழியாகத்தான் ஆன்மாவுக்கு வினை வந்து சேருகின்றன. இந்த அத்துவா வழியாகத்தான் ஆன்மா உயர்ந்து இறைவனை சேருகிறது என்று அந்த இருவழிப்பாதையாக அதை கொள்கிறார்கள். இவ்வளவும் சுத்தமாய தத்துவத்துக்குள்ளே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள். இனி இறைவன் உயிர்களை இயக்கி அதற்கு துணை செய்ய தயாராகிய நிலை வந்த பிறகு இனி உயிர்கள் இயக்கப்பட வேண்டும். உயிர்கள் தம்முடைய அத்தனை சக்தியும் இழந்து ஆணவ வயப்பட்டதினாலே தனக்கு இங்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஞானா கிரியா இச்சா சக்திகளை இழந்து கல்லு போல கிடக்கிறது. இதனை ஒரு நெறிமுறைப்படுத்தி ஒரு ஒழுங்குபடுத்தி அதை பழையபடி இயங்க செய்தால்தான் அது இயங்க முடியும். இயங்கினால்தான் வினை தீரும். அதற்காக இறைவன் மெல்ல மெல்ல தயார்படுத்தலை தொடங்குவான். இறைவன் என்கிற பொழுது சக்தி என்று பொருள் கொள்ளிக் கொள்ளுங்கள். அப்படி தொடங்குகிற பொழுது முதலிலே அந்த உயிர் இயங்குவதற்கான ஒரு ஒரு கால அட்டவணை தீர்மானிக்கப்பட வேண்டும். கால அட்டவணை இல்லாமல் அது இயங்க முடியாது என்றபடியால் முதலிலே கால தத்துவத்தை தோற்றுவிக்கிறார். கால தத்துவத்தினுடைய விவரங்கள் பற்றி ஓரளவு மேலோட்டமாக சென்ற வகுப்பிலே பார்த்தோம். காலம் என்பது நாம் கருதுகிற ஒன்றல்ல, அது ஒரு தத்துவமாக என்றும் விரிந்து கிடக்கிற ஒன்று. எப்படி நாம் ஒரு நாளை 24 மணித்தியாலம் என்று கூறு போட்டு வைத்திருக்கிறோமோ அப்படித்தான் நாங்கள் எல்லா காலக்கூறுகளையும் செய்து வைத்திருக்கிறோம். ஆனால் கூறுகளை கொண்டதல்ல காலம், அது விரிந்து கிடக்கிற ஒரே விடயம் என்பதை நாம் பதிவாக்கிக் கொள்ள வேண்டும். கால தத்துவம் இல்லாமல் ஒவ்வொரு உயிருக்குமான வினை அனுபவத்திற்கான காலத்தை நிர்ணயிக்க முடியாது. ஆகவே கால தத்துவத்தை தோற்றுவிக்கிறான் இறைவன். கால தத்துவம் தோன்றின பிறகு ஒரு குறித்த உயிர் தனக்கான விதிக்கப்பட்ட அந்த குறித்த காலத்திலே தான் அனுபவிக்க வேண்டிய வினையை அது திட்டமிட்டு கொள்ள வேண்டும். அது திட்டமிடுவதில்லை, அதனோடு பொருத்துவதற்காக இறைவன் திட்டமிடுகிறான். குறித்த ஒரு உயிருக்காக அது ஒரு குறித்த பிறவியிலே அது அனுபவிக்க வேண்டிய வினைகள் இறைவனால் தொகுத்து தரப்படுகின்றன. ஏற்கனவே அந்த ஆன்மா செய்த வினையினுடைய அனுபவங்களிலே இருந்து முதிர்ந்த வினைகளை, பக்குவப்பட்ட வினைகளை தொகுத்து ஒரு பிறவிக்குரிய வினையாக இறைவன் தருவான். அப்படி தொகுத்தல் என்கின்ற காரியத்தை செய்வதற்காக நியதி என்கின்ற ஒரு தத்துவம் தேவைப்படுகிறது. அந்த நியதி தத்துவத்திலே இருந்துதான் ஒவ்வொரு உயிருக்குமான வினைகள், ஒரு குறித்த பிறவிக்கான வினைகள் வகுத்து தரப்படுகின்றன. ஆகவே கால தத்துவம் உருவாகி விடுகிறது, அது நேர அட்டவணை. நியதி தத்துவம் என்பது அந்த நேர அட்டவணைக்குள்ளே செய்ய வேண்டிய வேலை அட்டவணை. இது ரெண்டும் தயாரான பிறகு உயிரை இயங்கும்படியாக செய்ய வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அது இயக்கம் அற்று போய் அனுபவயப்பட்டு கிடக்கிற அந்த உயிரை இயங்கும்படியாக செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படி இயங்கும்படியாக செய்வதற்காக இறைவன் உறங்கி கிடக்கிற ஒரு பிள்ளையை உசுப்பி விடுவது போல அந்த ஆன்மாவை இறைவன் முதலிலே அதனுடைய சடத்தன்மையை கலைத்து விடுவான். அப்படி கலைத்து விடுகிற பொழுது கலை என்கின்ற, அப்படி கலைத்தலுக்காக கலை என்ற தத்துவம் உருவாகிறது. அந்த கலைத்து விட்ட உடனே அதற்கு சற்று அறிவு விழிப்பு உண்டாகிறது, ஓரளவான அறிவு விழிப்பு உண்டாகிறது. அதற்கு வித்தை என்கின்ற தத்துவம் தேவைப்படுகிறது. அதனை அடுத்ததாக அமைக்கிறார். அந்த வித்தை தத்துவம் என்ற வந்தவுடனே அதுக்கு கலை வந்தவுடனே செயல் வந்து விட்டது. செயல் வந்தவுடனே ஓரளவான அறிவு வந்து விட்டது. அறிவு வந்தவுடனே விருப்பம் வருகிறது, இச்சை வருகிறது. அது வருவதற்காக அராகம் என்கின்ற தத்துவம் அமைக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் கவனித்து பார்த்தால் கால தத்துவம், நியதி தத்துவம், கலை தத்துவம், வித்தை தத்துவம், அராக தத்துவம் என்கின்ற ஐந்தும் சேர்ந்து ஒரு உயிருக்கான ஒரு வடிவத்தன்மையை கொடுக்கிறது. வடிவத்தன்மையை கொடுக்கிறது, வடிவத்தை கொடுக்கிறது என்று நினைக்கக்கூடாது, வடிவத்தன்மையை கொடுக்கிறது. இந்த ஐந்தும் சேர்ந்து ஒரு வடிவத்தன்மையை கொடுப்பதனால இந்த ஐந்துக்கும் எப்படி ஒரு உடை போட்ட உடனே ஒரு மனிதனுக்கு ஒரு தோற்றம் வருகிறதோ, அதுபோல இந்த ஐந்தும் சேர்ந்து ஆன்மாவுக்கு ஒரு தோற்றம் போன்ற நிலையினை உருவாக்குவதால் இந்த ஐந்துக்கும் பஞ்ச கஞ்சுகங்கள் என்று பெயரிடப்படுகின்றன. கஞ்சுகம் என்றால் உடை என்று அர்த்தம். இந்த ஐந்தும் சேர்ந்து ஒரு 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 வடிவ நிலை பெறுகிற அந்த ஆன்மாவை முழுமையான ஒரு ஒரு உருவமாக அங்கீகரிப்பதற்காக ஒரு புருட தத்துவம் என்று அடுத்த தத்துவம் தோன்றுகிறது. இந்த புருட தத்துவத்திலே உயிர் ஓரளவு இயங்கும் தன்மை பெற்ற நிலை உருகிறது. இப்பொழுது இந்த புருட தத்துவமும் வந்த பிறகு இனி உயிர் இயங்குவதற்கான தனுகரண புவன போகங்களை தயாரிக்க வேண்டும். தனி என்பது உடம்பு, கரணம் என்பது கருவிகள், புவனம் என்பது அது வாழும் இடம், போகம் என்பது அதனுடைய அனுபவம். ஆகவே தனுகரண புவன போகம் என்கின்ற இந்த நாளையும் இனி உருவாக்கி கொடுத்தால்தான் காலநியதி கலைவித்தை அராகம் புருடன் என்கின்ற இந்த நிலை பெற்ற ஆன்மா இனி இயங்க வேண்டும். அதற்காக அடுத்ததான இந்த பிரகிருதி மாயை என்று சொல்லப்படுகிற மாயை, அல்லது உண்மையிலே அசுத்த மாயை என்பது அதைத்தான் சொல்வார்கள். மூன்றாக பேசுகிற பொழுது அசுத்த மாயை என்று அதை சொல்வார்கள். அந்த பிரகிருதி மாயையிலே இனி தயாரிப்புகள் செய்யப்பட போகின்றன. நான் இதுவரை சொன்னவை கடைசி இரண்டு வகுப்பிலே நாம் படித்து முடித்து விட்டோம். அந்த முதல் ஐந்து தத்துவங்களும், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், பொருடன், மாயை என்கின்ற ஏழும், இவையற்கு தனித்தனி பெயர்கள் இருக்கின்றன. முதல் ஐந்தையும் சிவதத்துவங்கள் என்கிறோம். அடுத்த ஏழும் உயிரை இயக்குவதற்கான, தயார் நிலைப்படுத்துவதற்கான தத்துவங்கள் என்றபடியால் அவை வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த வித்யா தத்துவங்களிலே மாயை என்ற ஒன்று சேர்க்கப்படுகிறது. இதிலே பல விஷயங்கள் கேள்விக்குரிய விஷயங்களாக இருக்கின்றன. அதை சும்மா வேணுமானால் நான் குறிப்பிட்டு விட்டு போகிறேன். அதற்கான காரணங்களை நாம் மேல் நூல்களில் படிக்கிற பொழுதுதான் தெரிந்து கொள்ள முடியும். தத்துவங்களுக்குள்ளே சுத்த மாயை ஒரு தத்துவமாக கொள்ளப்படுவதில்லை. அதுபோல அசுத்த மாயை என்று சொல்லுகிற மாயையும் தத்துவமாக கொள்ளப்படுவதில்லை. ஆனால் பிரகிருதி மாயை ஒரு தத்துவமாக கொள்ளப்படுகிறது. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கான விளக்கம் பின் நூல்களிலே வரும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நாங்கள் சொன்ன அந்த சுத்தம், சுத்தாசுத்தம், அசுத்தம் என்றால் அசுத்தம் என்று சொல்லப்படுவது பிரகிருதி மாயை. பொதுப்பட சுத்தம், அசுத்தம் என்பது அசுத்த மாயை, இரண்டாவது மாயை சொல்வார்கள். இந்த பிரகிருதி மாயை என்பது மூன்றாவது நிலை மாயை. இதிலே இருந்துதான் உயிருக்கான உடம்பு, கருவி, புவனம், போகம் இவையெல்லாம் உருவாகப் போகின்றன. அந்த பிரகிருதி மாயையை ஒரு தத்துவமாக கொள்வார்கள். அந்த பிரகிருதி மாயையை ஒரு தத்துவமாக கொண்டுதான் ஏழு தத்துவம் வித்யா தத்துவம் என்கிற பொழுது இந்த பிரகிருதி மாயை ஒரு தத்துவமாக பேசப்படும். இந்த அதனோடு சேர்ந்துதான் ஏழு தத்துவம் என்று பேசப்படும். இனி இந்த பிரகிருதி மாயையிலே இருந்து ஒரு ஆன்மாவுக்கு தேவையான, நான் சொன்ன தனுகரண புவன போகங்கள் உருவாகப்படப் போகின்றன. உங்களுக்கு தெரியும், முதல் ஐந்து, அடுத்தது ஏழு தத்துவம் படித்து விட்டோம். ஆகவே பன்னிரண்டு தத்துவங்கள் முடிந்து விட்டன. இந்த பன்னிரண்டு தத்துவங்கள் முடிந்தால் முப்பத்தாறு தத்துவத்திலே இன்னும் 24 தத்துவங்கள் இருக்கின்றன. இந்த 24 தத்துவமும் உயிர் இயங்குவதற்கான, இயங்கி வினையனுபவம் பெற்று முதிர்ச்சி அடைவதற்கான முழு விஷயங்களையும் கொடுக்க போவது இந்த ஆத்ம தத்துவங்கள் தான். இந்த இனி வரப்போகிற 24 தத்துவத்துக்கும் ஆத்ம தத்துவம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த ஆத்ம தத்துவம் தான் உயிர் இயங்குவதற்கான உபகாரங்களை செய்ய போகிறது. அந்த ஆத்ம தத்துவத்திலே இருந்து எப்படி இந்த தனுகரண புவனங்க போகங்கள் தோன்றுகின்றன என்பது பற்றி நாம் இனி அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய பாடம் அதைத்தான் மையமாக கொண்டு நாங்கள் படிக்கப் போகிறோம். இந்த ஆத்ம தத்துவத்திலே இருந்து முதலிலே குணதத்துவம் என்கின்ற தத்துவம் தோன்றுகிறது. எப்படி ஒரு ஒரு சூக்கும பொருளை இயங்கு பொருளாக ஆக்குகிறார்கள் என்பதற்கு இறைவனுடைய திட்டமிடுதல் அப்படித்தான் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பொருள் இன்னொரு பொருளை அனுபவிக்க வேண்டுமானால், ஏனென்றால் அது போகத்திற்காகத்தான் வருகிறது. போகம் என்கிற பொழுது இன்ப அனுபவம் மட்டுமல்ல துன்ப அனுபவமும் சேர்ந்ததுதான் போகம். இப்ப கண்மத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற பொழுது இன்ப துன்ப அனுபவங்களை அது அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிப்பதற்கு இந்த உலகம் உடம்பு கருவி என்பவை கிடைத்து விட்டாலும் அந்த பொருள்களிலே மூழ்கி இணைந்தால்தான் அந்த பொருள்களின் ஊடாக இன்ப துன்பங்களை அனுபவிக்க முடியும். புவனத்திலே பெறுகின்ற அனுபவங்களுக்கு அந்த பொருள்களோடு உயிர் கலக்க வேண்டும். அப்படி கலப்பதானால் உயிரிலே இருக்கிற தன்மை அந்த பொருள்களிலேயும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இரண்டும் கலக்க முடியும். ஒன்றுக்கொன்று வேறுபட்டிருந்தால் கலக்க முடியாது. அதனாலே என்ன செய்கிறான் இறைவன், குணதத்துவம் என்ற ஒரு தத்துவத்தை தோற்றி உயிரிலும் அதை பொருத்துகிறான், உலக பொருள்களிலும் அந்த குணதத்துவத்தை பொருத்துகிறான் என்று கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவை இரண்டும் ஒன்றை ஒன்று இணைந்து அந்த உயிர் பொருள்களோடு இணைந்து அனுபவங்களை பெற முடியும் என்பதற்காக குணதத்துவம் தோன்றப்படுகிறது. இந்த குணதத்துவத்துக்கு சித்தம் என்றும் வேறு வேறு இடங்களிலே வேறு வேறு பெயர்கள் கொடுக்கிறார்கள். நாங்கள் இங்கே குணதத்துவம் என்று நூலாசிரியர் பயன்படுத்துகிறபடியால் அதை குணதத்துவம் என்றே எடுத்துக்கொள்வோம். இந்த குணதத்துவத்திலே என்ன நடக்கும் என்றால் குணங்கள் மூன்றாக பிரிக்கப்படுகிறது. அதற்கு பெயரிடுகிறார்கள் சாத்வீகம் ராஜசம் தாமசம். இது திருக்குறளினுடைய முதல் அதிகாரத்தினுடைய பாயிரத்திலே நாம் முடிந்த அளவு விரிவாக விளங்கி இருக்கிறோம். ஆனாலும் இது வேறு வகுப்பு வேறு பாடம் என்றபடியால் ஒரு அடிப்படை மட்டும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். குணங்கள் மூன்றாக பிரிகின்றன. அடிப்படையிலே இந்த உலகப் பொருள்கள் எத்தனையோ கோடிக்கணக்கிலே பொருள்கள் விரிந்திருக்கின்றன. ஒவ்வொரு பொருள்களுக்குள்ள பொருள்களும் வேறுபடுவதற்கு குணங்கள் தான் காரணமாக இருக்கிறது. புலியும் சிங்கமும் வேறுபடுவதற்கு குணம்தான் காரணம். அதுபோல வாழைப்பழமும் மாம்பழமும் வேறுபடுவதற்கு குணம்தான் காரணம். குணங்களை வைத்துக் கொண்டுதான் பொருள்களை வேறுபடுத்துகிறோம். நம்மில் பல பேருக்கு இதுவரை பொருள்களிலே குணம் தங்கி இருப்பதாகத்தான் அபிப்பிராயம் இருக்கிறது. குறித்த ஒரு பொருளிலே ஒரு குணம் தங்கி இருக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் தத்துவக்காரர்கள் நம்மை விட ஆழமாக சிந்தித்து அவர்கள் சொன்னார்கள், பொருள்களிலே குணம் தங்கவில்லை, குணங்களினுடைய தொகுப்புத்தான் பொருளாக தோன்றுகிறது என்றார்கள். அது ஒரு ஒரு எப்படி நேற்று கால தத்துவத்தை விளங்கினோமோ அப்படி உட்சென்று விளங்க வேண்டிய ஒரு விஷயம். பொருள்களிலே குணம் தங்கவில்லை, குணங்களினுடைய தொகுப்புத்தான் பொருளாக தோன்றுகிறது. முன்பும் வகுப்பிலே சொல்லி இருக்கிறேன், ஒரு மல்லிகை பூ என்றால் அதனுடைய வெண்மை நிறம், அதனுடைய வாசனை, அதனுடைய மென்மை போன்ற பல குணங்கள் மல்லிகையிலே தங்கியிருக்கின்றன.